بسم الله الرحمن الرحيم.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان لا يوم الدين، ما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلول عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில் அன்புடையவனுமாகிய எல்லாமுள்ள அல்லாஹின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹினுடையார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மக்களுடைய பார்வையில் சாதாரணமாகிவிட்ட தீமைகள் என்ற தலைப்பின் கீழால் ஷேக் முகமது இப்னு சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இயற்றிய அந்த புத்தகத்தை நாங்கள் தொடர்ந்தும் இந்த தொடர் வகுப்பினூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய வகுப்பில் நாங்கள் பெண்களோடு சம்பந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நாங்கள் பேச இருக்கின்றோம். கடந்த வகுப்புகளிலும் நாங்கள் குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட திருமண வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பேசினோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஷேக் முகமது இப்னு சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இந்த புத்தகத்தில் மக்களுடைய பார்வையிலே சாதாரணமாகிவிட்ட தீமைகள் என்று சொல்லி, அதாவது நாங்கள் இன்றைக்கு அதிக அளவிலே பேசாத, அதை பற்றி சிந்தித்து கூட பார்க்காத சில முக்கியமான தீமைகளை இமாம் அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுத்தால அவர்கள் கருள் புரிய வேண்டும். அந்த வகையில் சில தலைப்புகளை நாங்கள் பேசும் பொழுது, அதாவது இங்கே வந்து வெட்கப்பட வேண்டிய அவசியமோ அல்லது வெட்கத்தின் காரணத்தினால் கேட்டு தெளிவு பெறாத எத்தனையோ சகோதரர்களுக்கு இது வந்து ஒரு பிரயோசனமாக இருக்கும் என்று நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள கடையப்பட்டிருக்கின்றோம். என்று சொன்னால், மார்க்க விஷயத்தை பொறுத்தவரையில, மார்க்க சட்டங்களை பொறுத்தவரையில அதில் வந்து ஒருபோதும் நாங்கள் என்ன செய்ய முடியாது, வெட்கப்பட்டு கூச்சப்பட்டு நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் அதை வந்து அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். இது சஹாபாக்களுடைய காலத்தில் கூட இருந்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க. வந்து பெண்கள், மதீனத்து பெண்களை பொறுத்தவரையில் அவங்க வந்து என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மார்க்க சட்டங்களை கேட்பதில் வந்து வெட்கப்படாமல் வந்து கேட்பாங்க. எனவே அல்லாஹு தஆலா மதீனத்து பெண்களுக்கு வந்து ரஹமத்து செய்யட்டும், ரஹிம் அல்லாஹு நிசா அல் அன்சார், அன்சாரிய பெண்களுக்கு அல்லாஹு தஆலா ரஹமத்து செய்யட்டும் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. எதுக்காக சொன்னா, அவங்க கேட்டதால தான் நாங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டோம்னு சொல்றாங்க. அப்போ எனவே நாங்கள் இந்த விஷயங்களை பேசுவதால் வந்து இது வந்து ஒரு வெட்கமான விஷயம், இதெல்லாம் பேச வேண்டிய விஷயமா அப்படின்னு யாருமே என்ன செய்ய தேவையில்லை, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்க விஷயம் என்று வரும்பொழுது கட்டாயமாக நாங்கள் வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் பேசியாக வேண்டும், அது சம்பந்தமாக தெளிவு பெற்றாக வேண்டும் என்ற காரணத்தினால வந்து இந்த விஷயங்களை நாங்கள் பேசுகின்றோம். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, சகோதரிகளை, இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க இருப்பது வந்து ஒரு பெண் மாதவிடாயோடு இருக்கின்ற காலத்தில் வந்து அந்த பெண்ணோடு உடலுறவு கொள்ளுதல், திருமணமான ஒரு பெண் மாதவிடாயில் இருக்கின்ற காலத்தில் வந்து உடலுறவு கொள்ளுதல், இதில் வந்து இஸ்லாம் இதை எப்படி பார்க்கின்றது, எப்படிப்பட்ட பாவமாக இஸ்லாம் இதனை சித்தரித்திருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் கட்டாயமாக தெளிவுபடுத்தி ஆகணும். சிலருக்கு இது ஒரு பாவமா என்று கூட தெரியாமல் இருக்கலாம். சில மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர் யுவதிகளுக்கு, நவீன அதாவது அண்மையில் திருமணம் முடித்தவர்களுக்கெல்லாம் இது சம்பந்தமாகவெல்லாம் சொல்லிக் கொடுப்பது கூட ஆள் இல்லை என்ற அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்தின் நிலைமை வந்து மாறிவிட்டது. அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த மாதவிடா என்று சொல்லக்கூடிய இந்த அம்சத்தை பொறுத்தவரையில் வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கையாக அல்லாஹு தஆலா ஆதமுடைய பெண் மக்களுக்கு வைத்த ஒரு இயற்கையான ஒரு உபாதையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது வந்து இந்த காலப்பகுதி என்பது வந்து பெண்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு காலப்பகுதி. எனவே இந்த காலப்பகுதியில் வந்து அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அவர்களை நீங்கள் நெருங்காதீர்கள், உடலுறவு கொள்ளாதீர்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கின்றது, ஒரு அழகான ஒரு வழிகாட்டலை வழங்குகின்றது. உடலுறவு கொள்ள வேண்டாம் என்று சொன்னால் அவர்களை முழுமையாக ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றோ, முழுமையாக வீட்டை விட்டு தூரப்படுத்தி வைக்க வேண்டும் என்றோ அப்படியான ஒரு அர்த்தம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, கொள்ளக்கூடாது. மாற்றமாக அவர்களோடு கண்ணியமாக, அவர்களோடு அன்பாக பேசுவதில் பழகுவதில் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதனையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை, இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலத்திலும் ஏன் தற்காலத்தில் கூட என்ன செய்கின்றது, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் காரணமாக என்ன செய்யறாங்க சொன்னால், பெண்கள் வந்து இழிவாக நடத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் இருந்தது, இஸ்லாத்துக்கு முன்னாள் காலத்தில் அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கு கூட என்ன செய்யறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகமாக, சில முஸ்லீம்கள் கூட இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகமாக அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். மாதவிடாய் காலம் என்று ஒரு தீட்டு காலம், ஒரு மோசம், ஒரு பீடை மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த பெண்களை வந்து பார்த்து அவர்கள் உடல் ரீதியாக கஷ்டப்படக்கூடிய அந்த காலத்தில் வந்து உல ரீதியாகவும் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாம் வந்து என்ன செய்யல, அப்படி அவர்கள் வந்து அக்காலத்தில் வந்து அவர்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த காலப்பகுதியில் அவர்களை தீண்டத்தகாதவர்களாக பார்க்க வேண்டும் அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லல. அவர்கள் என்ன, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு இஸ்லாம் சொல்கின்றது, அவர்களை கண்ணியப்படுத்துமாறு இஸ்லாம் சொல்கின்றது. எனவே இப்படி இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் வந்து அங்கே வந்து என்ன செய்கின்றது சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் காலத்தில் பெண்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அந்த காலப்பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமாரோடு என்ன செய்வாங்க, ஒன்றாக உணவு அருந்துவாங்க, ஒன்றாக ஒரே தண்ணீரில் குளிப்பாங்க, ஒரே அவர்களுடைய மடியில தலையை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குவாங்க. இப்படி அப்படியே மடியை தலையை வைத்து படுத்துக்கொண்டிருக்கும் பொழுதே அல்குர்ஆன் ஓதுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி இன்னொரு அண்ண செயல்பாடுகளை செய்து அவர்கள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை விட்டு சொல்றாங்க. மாதவிடாய் காலப்பகுதி என்பது பெண்களை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி கிடையாது, பெண்களை வந்து ஒரு உளரீதியாக ஒரு கஷ்டத்துக்குள்ளாக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி கிடையாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதவிடாயுடைய பேரால் இருக்கக்கூடிய கொடுமைகளை வந்து ஒழித்து காட்டினார்கள் என்பதை வந்து அவருடைய வாழ்க்கையில நாங்கள் மிக தெளிவாக பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மாதவிடாய் காலப்பகுதியில் இருக்கக்கூடிய சிரமங்களை கருத்தில் கொண்டுதான் இஸ்லாம் என்ன செய்கின்றது, அந்த காலத்திலே வந்து என்ன செய்ய வேண்டும், அவள் வந்து உடல் ரீதியாக கஷ்டப்படக்கூடிய அந்த காலத்திலே வந்து அவளோடு வந்து நல்ல முறையிலே சகஜமாக பழகி நல்ல முறையிலே அன்பை பரிமாறிக்கொள்வதன் மூலமாக அந்த பெண் வந்து தூய்மையாகின்ற அந்த காலப்பகுதி வரைக்கும் அவளோடு என்ன செய்கின்றது, உடலுறவு கொள்ளுவதை மாத்திரம்தான் இஸ்லாம் என்ன செய்கின்றது, தடை செய்கின்றது அல்லாமல் அது அல்லாத ஏனைய அதாவது இன்பம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், ஏனைய ஒரு கணவன் மனைவி என்ற வகையில ஒன்றாக இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தவரையில வந்து இஸ்லாம் என்ன செய்யல, ஒருபோதும் தடை விதிக்கல, உடலுறவு கொள்ளுவதை இஸ்லாம் என்ன செய்கின்றது அந்த காலப்பகுதியிலே தடை செய்கின்றது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விலகிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை தொடர்பாக அல்லாஹ் தஆலா அவனது திருமறையிலே சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 222 முக்கியமான ஒரு வசனம். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், பெண்களுடைய இந்த உபாதை, இயற்கையான இந்த உபாதையை பற்றி மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, வயஸ் அலூனக அனில் மஹீத், நபியே உங்களிடத்துல வந்து இந்த மாதவிடாயை பற்றி பெண்கள் என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க, குல்ஹுவ அதம் ஃபஅத்ஜுனு நிசா, நபியே நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுக்கு அது வந்து ஒரு சிரமமாகும், அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு உபாதையாகும் அது என்பதை நீங்க அவங்களுக்கு சொல்லிருங்க அப்படின்னு ரசூல் அல்லாஹு தஆலா சொல்லிட்டு அந்த காலப்பகுதியில ஃபஅத்ஜுனு நிசா ஃபில் மஹீத், அவர்கள் அப்படி அந்த 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 ஹைதுடைய காலப்பகுதியில அவர்கள் வந்து அந்த மாதவிடாய் காலப்பகுதியில அந்த பெண்களை விட்டும் அவர்கள் என்ன செய்யட்டும், உடலுறவு கொள்ளாமல் தூரமாக இருக்கட்டும். தொடர்ந்து சொல்லு அல்லாஹு தஆலா, வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் சுத்தமாகி அவர்கள் குளித்து சுத்தம் அவர்களுடைய அந்த காலப்பகுதி முடிந்து அவர்கள் சுத்தமாகி குளித்ததற்கு பின் அந்த குளிக்கின் அந்த குளித்து சுத்தமாகின்ற வரைக்கும் என்ன செய்ய வேண்டாம், அவர்களோடு வந்து என்ன செய்ய வேண்டாம், உடலுறவு கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு ஃபாத்துஹுன்ன மின் ஹைது அமரக்குமுல்லாஹ், அவர்கள் அல்லாஹு தஆலா உங்களுக்கு எந்த வகையில ஏவி இருக்கின்றானோ அந்த வகையில நீங்க என்ன செய்யுங்க, அவர்களிடத்தில் நீங்க போங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன வயுஹிப்புல் முத்தத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், தௌபா செய்யக்கூடியவர்களை, பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்துக்காக பரிகாரம் கேட்டு அல்லாஹ்விடத்தில் விரைஞ்சி மன்றாடி தௌபா செய்யக்கூடிய பாவத்துக்காக பாவத்தை தௌபா செய்து மீளக்கூடிய அந்த மக்களையும் அதே நேரம் ஹிப்புல் முத்தத்தஹிரீன் சுத்தமானவர்களையும் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், விரும்புகின்றான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த வசனத்தை வந்து இப்படி முடிக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வசனத்துல வந்து அல்லாஹு தஆலா மாதவிடாயின்னு சொன்னா என்ன, அது வந்து பெண்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு காலப்பகுதி, ஒரு ஒரு தீட்ட ஒரு ஒரு கஷ்டமான ஒரு உபாதையாகும் என்பதை சொல்லி அந்த காலப்பகுதியில பெண்களை வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, இப்படி நீங்கள் தீண்டக்கூடாது, அவரோடு உடலுறவு வைக்கக்கூடாது, அந்த காலப்பகுதி முடிந்து அவர்கள் சுத்தமானதுக்கு பின்னால் நீங்க என்ன செய்ய வேண்டும், அவர்களோடு அல்லாஹு தஆலா ஏவிய பிரகாரம் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து சேர்ந்து அவர்களோடு உடலுறவு கொள்ளலாம் என்பதனை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், மிக தெளிவாக சொல்கின்றான். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு பெண் சுத்தமாகி அவள் குளிக்காத வரைக்கும் என்ன செய்ய முடியாது, உறவு கொள்ள முடியாது. சுத்தமாக சொன்னா அந்த மாதவிடாய் காலப்பகுதி நின்றதோடு அவள் சுத்தமாயிட்டான் அர்த்தம் கிடையாது, மாதவிடாய் காலப்பகுதி நின்று அதுக்கு பிறகு என்ன செய்ய, கடமையான குளிப்பை அவள் குளிக்க வேண்டும், குளித்ததுக்கு பிறகு அவள் சுத்தமாகின்றாள், அதற்கு பின்னால வந்து என்ன செய்யலாம், ஒரு கணவனை பொறுத்தவரையில வந்து அவனுடைய மனைவியோடு தாராளமாக சேரலாம் என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இந்த இஸ்லாம் எங்களுக்கு இவ்வளவு அழகாக தெளிவாக இந்த விஷயத்தை சொல்லி இருக்க, இந்த இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலை மீறி ஒரு முஸ்லீம் வந்து என்ன செய்கிறார், மாதவிடாய் காலப்பகுதியிலே ஒரு தனது மனைவியோடு சேர்ந்து விடுகிறார் என்று சொன்னால் அதை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, ஒரு பெரிய ஒரு பாவமாக அதை பார்க்கின்றது என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலிருந்து மிக தெளிவாக பார்க்கின்றோம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொல்றாங்க, வந்து திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சொல்றாங்க, வந்து யார் வந்து என்ன செய்யறார், மாதவிடாய் ஏற்பட்ட அந்த பெண்ணிடத்திலே என்ன செய்கிறார், செல்லுகின்றார், அதாவது மாதவிடாய் ஏற்பட்ட அந்த பெண்ணிடத்திலே உறவு கொள்கின்றார். அப்படி உறவு கொள்ளக்கூடியவரையும், அதே நேரம் பெண்களுடைய பின்துவாரத்தின் வழியாக உறவு கொள்ளக்கூடியவர்களையும், அதே நேரம் குறிபார்க்கக்கூடிய இடத்துல செல்லக்கூடியவனையும் என்ன செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த மூன்று சாராரை பற்றி சொல்லி சொல்றாங்க. இவர்கள் வந்து இந்த மூன்று இந்த வேலைகளை செய்வார்கள் என்று சொன்னால், மாதவிடாய் காலத்தில் உறவு வைக்கிறது, அல்லது பெண்களுடைய பின்துவாரத்தினுடைய உறவு வைக்கிறது, அல்லது வந்து குறிகாரன்ட்ட போறது, இந்த மாதிரி போனால் அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி அருளப்பட்ட இந்த அல் குர்ஆனை நிராகரித்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு பாவமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த ஒரு செயற்பாடை நாங்கள் எங்களுடைய அதிகமானவர்கள் ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே என்று நினைத்து செய்து விடுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் வந்து என்ன செய்யறார், அவருக்குரிய அவர் எப்படிப்பட்ட பாவத்தை செய்யறாரு, அல்லாஹு தஆலாவிடமிருந்து வந்த வஹி அல் குர்ஆனை நிராகரித்தவராக அவர் என்ன செய்யறாரு, கருதப்படுறாரு என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தராங்க. எனவே இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு விளங்குகின்றது எந்த அளவுக்கு இது பாரதூரமான ஒரு செயற்பாடு, இது வந்து வஹியை மறுக்கக்கூடிய அளவுக்கு, அல் குர்ஆனை நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லீமை வந்து இட்டுச் செல்லக்கூடிய ஒரு செயற்பாடு என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம், மிக தெளிவாக பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட இந்த பாவத்தை வந்து ஒரு மனிதர் வந்து தெரியாம செய்யறாரு சொன்னார். இதை பத்தி தெரியாது, இதனுடைய சட்ட நிலை தெரியாது, இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது என்பது தெரியாது, தெரியாம செய்யறாரு சொன்னால் அவர் மீது குற்றம் இல்லை. இஸ்லாம் வந்து என்ன செய்கின்றது, ஒரு மனிதர் தெரியாமலோ அல்லது மறதியிலோ ஒரு விஷயம் செய்யும் பொழுது அங்கே வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, அவருக்கு ஒரு சலுகை வழங்குகின்றது. ஆனால் அறிந்து கொண்டே இது வந்து பிழை என்பதை தெரிந்து கொண்டே ஒருவர் செய்வார் என்று சொன்னால் அவருக்கு என்ன செய்கின்றது, குற்றப்பரிகாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அதை வந்து தெரிந்து கொண்டே ஒருவர் வந்து இந்த பாவத்தில் ஈடுபடுவார் என்று சொன்னால் அவருக்கு வந்து பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. இதுவும் அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வந்து யார் தனது மனைவி இடத்துல வந்து அவள் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கின்ற பொழுது உடலுறவு கொண்டு விடுவார் என்று சொன்னால் அவர் என்ன செய்யட்டும், ஒரு தீனாரை அல்லது அரை தீனாரை தர்மம் செய்ய வேண்டும். பாருங்கள், பரிகாரம், இந்த பாவத்தை வந்து அவர் தெரிந்த நிலையிலேயே செய்து விடுவார் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும், ஒரு தீனார் அல்லது அரை தீனார் அவர் என்ன செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பரிகாரத்தை எங்களுக்கு சொல்லி தராங்க. ஒரு தீனார் என்பது வந்து அந்த காலத்துல வந்து என்ன தீனார் என்று சொல்லுவாங்க, இதுக்குன்னு சொன்னால் தங்க நாணயத்தை சொல்லுவாங்க, திர்ஹம் என்று சொல்லுவாங்க, வந்து வெள்ளி நாணயத்தை சொல்லுவாங்க. அப்ப தீனார் என்பது வந்து தங்க நாணயத்துக்கு சொல்லப்படக்கூடிய பேர் தான் அது. அப்ப தங்க நாணயத்துடைய அந்த அளவு எப்படி இருக்கும் சொன்னால், 4.5 கிராம், 4.5 கிராம், 4.5 கிராம் எடையுள்ள ஒரு நாணயத்துக்கு தான் தீனார் என்று சொல்லப்படும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை செய்தால், மாதவிடாய் காலத்திலே ஒரு திருமணம் முடித்த ஒருவர் தனது மனைவி இடத்திலே சென்று உடலுறவு கொண்டு விடுவார் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும், ஒரு தீனார் சதக்கா செய்ய வேண்டும், 4.5 கிராம், 4.5 கிராம் தங்கத்தை அவர் என்ன செய்ய வேண்டும், சதக்கா செய்ய வேண்டும், அல்லது அரை தீனார், அரை தீனார் என்ன, 2.5 கால் என்ன செய்ய வேண்டும், கிராம் தங்கத்தின் மதிப்பான அந்த தங்கத்தையோ அல்லது அந்த மதிப்பான பணத்தையோ என்ன செய்ய வேண்டும், அவர் வந்து பரிகாரமாக தர்மம் செய்ய வேண்டும் என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ப இந்த மாதவிடாய் காலத்தில் உறவு கொண்டால் இந்த பரிகாரத்தை வந்து கொடுக்க வேண்டுமா இல்லையா என்பதை வந்து மார்க்கறிஞர்களுக்கு மத்தியில் என்ன செய்கின்றது, கருத்து முரண்பாடு இருக்கின்றது. அதுல வந்து ஒரு தினார் தான் கொடுக்கணுமா அல்லது அரை தினார் தான் கொடுக்கணுமா என்பது வந்து கருத்து முரண்பாடு இருக்கின்றது. இருந்தாலும் கூட இதுல வந்து மிக தெளிவான நிலைப்பாடு எப்படி சொன்னால், இந்த கருத்து முரண்பாடு படக்கூடிய அறிஞர்கள் எப்படி சொல்றாங்க, இரண்டு கருத்து சொல்றாங்க. ஒரு கருத்து எப்படின்னு சொன்னால், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தினார் அல்லது அரை தினார்னு சொன்னாங்க. அப்ப இப்படி சொன்னது மூலமாக என்ன செய்யலாம், அவர் வந்து தனக்கு இலகுவானதை தெரிவு செய்யலாம், அவர் என்ன செய்யலாம், தனக்கு இலகுவா தான் விரும்பியதை என்ன செய்யலாம், அரை தினாரோ ஒரு தினாரோ கொடுத்தா போதுமானது என்று ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க. அதாவது இந்த பரிகாரம் கொடுப்பது வந்து எப்படி கொடுப்பது, அரை தினார் கொடுப்பதா ஒரு தினார் கொடுப்பதா என்பது சம்பந்தமாக அறிஞர்கள் சொல்லும் பொழுதும் இப்படி ஒரு சாரார் சொல்றாங்க, இப்படி அவருக்கு விரும்பின மாதிரி கொடுக்கலாம். அவர் எப்படி இப்ப நம்ம இப்ப இந்த அதாவது சத்தியத்துக்கு மாற்றம் செய்த அல்லாஹ் மீது ஆணையாக என்று சொல்லி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கு மாற்றம் செய்தால் நாங்க வந்து கஃபாரா கொடுக்கணுமா இல்லையா, பரிகாரம் கொடுக்கணுமா இல்லையா, மூன்று நாள் நோன்பு நோக்கிறது அல்லது பத்து ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, அப்ப இந்த மாதிரியான விஷயத்துல வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களுக்கே அது வந்து தெரிவு செய்யலாம், எங்களுக்கு இலகுவான தெரிவு செய்யலாம். அப்ப அத மாதிரி இதுவும் வந்து என்ன அரை தினாரோ ஒரு தினாரோ கொடுத்தா போதுமானது, நான்கரை கிராமோ அல்லது ரெண்டே கால் கிராம் தங்கத்தின் பெருமதியையோ கொடுத்தா போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில அறிஞர்கள் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால் அப்படி கிடையாது, என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இவர் வந்து அதாவது மாதவிடாயுடைய ஆரம்ப காலப்பகுதியில, மாதவிடாய் வந்த ஆரம்பத்தில் மிக கஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில உறவு கொண்டால் ஒரு தீனார் கொடுக்க வேண்டும், நான்கரை கிராம் தங்கத்தையோ அல்லது தங்கத்தினுடைய பெருமதியையோ அவர் சதக்கா செய்ய வேண்டும். மாதவிடாய் முடிய பார்க்கின்ற அந்த கடைசி நாட்கள்ல அவர் வந்து உறவு கொண்டார் சொன்னால் அவர் அரை தீனார் அதாவது ரெண்டே கால் கிராம் தங்கமோ ரெண்டு தசம் இருபத்தி அஞ்சு கிராம் தங்கமோ அல்லது அதுக்கு பெருமதியானதையோ என்ன செய்ய வேண்டும், அவர் வந்து கொடுக்க வேண்டும் என்று இப்படி என்ன செய்யறாங்க சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப இந்த அளவு விஷயத்துல தான் இப்படி என்ன ஒரு தினார் அளவு கொடுக்கணுமா அரை தினார் அளவு கொடுக்கணுமா என்ற கருத்து முரண்பாடு அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கின்றதே அல்லாமல் இந்த விஷயம் வந்து என்ன இந்த மாதவிடாய் காலத்து உறவு கொள்வது என்பது ஒரு பாவம் என்பதில் எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது. அப்ப இது வந்து ஒரு பெரும் பாவம், இது ஒரு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிக கடுமையான அதாவது தண்டனை அறிவிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய வேதத்தையே நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாவம் என்பதில் அறிஞர்கள் யாருமே கருத்து முரண்பாடு படல என்பதையும் நாங்கள் என்ன செய்யணும் மிக தெளிவாக விலைக்குள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே நேரத்தில் வந்து இந்த விஷயங்களை வந்து என்ன செய்ய வேண்டும், எனவே இந்த விஷயங்களை கட்டாயமாக ஒரு முஸ்லீம் வந்து தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக புதிய திருமணத்தில் புதிதாக இணையக்கூடிய தம்பதிகள் வந்து இந்த விஷயங்களை வந்து கட்டாயமாக அறிந்து கொண்டு இது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட விஷயம், இஸ்லாத்திலே இந்த காலப்பகுதியில் வந்து உறவு கொள்ள முடியாது என்பதை நாங்கள் வந்து விலைக்கொள்ள வேண்டும். அப்படி மீறியும் உறவு கொண்டால் அவர் இந்த தண்ட பரிகாரத்தை இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து அதிலிருந்து தன்னை வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் விலைக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வந்து இந்த உடலுறவை தவிர இந்த மாதவிடாய் காலப்பகுதியில் உடலுறவை தவிர ஏனைய விஷயங்களை பொறுத்தவரையில் ஏனைய நெருக்கமாக ஒரு கணவன் மனைவியோடு இருக்கின்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அதற்கு நிறைய முன்மாதிரியாக நடந்திருக்கிறார்கள் என்ற அந்த விஷயங்களை நாங்கள் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில இந்த தெளிவை நாங்கள் பெற்று அந்த அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கக்கூடிய நன்மக்களாகவும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே விளங்கி அதன் பிரகாரம் செயற்படுத்தக்கூடிய நன்மக்களாகவும் இன்னாமல் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். ஹாதாமா இந்தி வல்லில் முஇந்தல்லாஹ் வஸ்தஃபிருஹு இன்னஹு கஃபூர் ரஹீம்.